So, dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
I came to Tuticorin first in 1983.
முதலாவதாக நான் தூத்துக்குடிக்கு 1983 வருஷம் நான் வந்தேன்.
And every year since then, I've been coming there for a conference.
அந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நான் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன்.
So, this is actually the 39th conference.
ஆகவே இது 29th கான்ஃபரன்ஸ் கூட்டமாகும். 39th.
And God willing, next year we'll be having our 40th conference.
கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருடம் நமக்கு 40th கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடைபெறும்.
So, even though we are not able to move out of our houses, many of us,
நம்மளே அநேகர் நம்முடைய வீடுகளை விட்டு நாம் வெளியே போக முடியாவிட்டாலும்,
yet amazingly God has provided us this means by which we can speak to one another.
நாம் ஒருவரோடு பேசும்படியாக தேவன் வியக்கத்தக்க விதையிலே இந்த வியக்கத்தக்க விதத்திலே இந்த ஊடகத்தை நாம் கொண்டு பண்ணியிருக்கிறார்.
See, the apostle Peter in 2 Peter chapter 1 said this.
2 பேதுரு 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பேதுரு இப்படி சொல்லியிருக்கிறார்.
This is the greatest promise in that God has given us in the entire Bible.
முழு வேதாகமத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இதுதான்.
And if you are really seeking godliness, you see this as the greatest promise.
உண்மையாலுமே நீங்கள் தேவ பக்தியை தேடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் இதை மிகப்பெரிய தேவ வாக்குத்தத்தமாய் பார்ப்பீர்கள்.
Because for many Christians, the great promise in the Bible is their sins are forgiven.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் எது என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான்.
Or they will go to heaven when they die.
அல்லது மரிக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்துக்கு போவேன் என்பது.
Well, I am also very thankful that my sins are forgiven.
என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால் நானும் கூட தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
I am also thankful like you that the Lord says he will not remember our sins anymore.
என்னுடைய பாவங்களை நீ நினையாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடினாலே உங்களைப் போல நானும் சந்தோஷம் உள்ளவனா இருக்கிறேன்.
Because all of us have got many things we did in our past which we are ashamed of now.
ஏனென்றால் நாம் எல்லாருமே இப்பொழுது நாம் வெட்கப்படக்கூடியதான காரியங்களை கடந்த காலத்திலே செய்திருக்கிறோம்.
Thank God that he says I will not remember your past sins anymore.
உங்களுடைய கடந்த கால பாவங்களை இனியும் நான் நினைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னபடினாலே அவருக்கு நன்றி.
If any of you do not know that, please remember Hebrews 8 verse 12.
உங்கள் யாருக்காவது இது ஞாபகத்தில் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து எபிரேயர் 8:12 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You don't have to turn that now, but note it down somewhere, Hebrews 8:12, and remember it always.
இப்பொழுது நீங்கள் திருப்பாவிட்டாலும் எபிரேயர் 8:12 நீங்கள் குறிப்பாக எழுதிக் கொள்ளுங்கள், அதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And 1 John 1:9, that's another verse you must remember.
நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு வசனம் 1 யோவான் 1:9.
If we confess our sins, he is faithful and just to forgive us.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
And he promises not to remember our sins.
அவர் நம்முடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
That itself is a wonderful thing.
இதுவே அற்புதமான ஒரு காரியம் தான்.
Going to heaven has never been a very important thing for me.
பரலோகத்துக்கு போவது என்பது எனக்கு எப்பொழுதுமே அதிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்ததில்லை.
Because being with Jesus is the important thing for me.
இயேசுவோடு கூட இருப்பதுதான் எனக்கு என்னை பொறுத்தவரை முக்கியமான காரியம்.
And that has already started.
அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.
It's going to be a little better when I see him face to face.
அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் மேன்மையுற்றிருக்கும்.
Dear brothers and sisters, don't think of going to heaven, but think of being with Jesus. That's more important.
அருமையான சகோதர சகோதரிகளே, எப்படியாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம், இயேசுவோடு கூட இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம்.
But if I leave this world, I'll be with Jesus.
இந்த உலகத்தை விட்டு நான் போவேன் என்று சொன்னால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன்.
Well, we are sorry about these interruptions, but thank God for reconnecting.
இந்த தொடர்பு துண்டிப்புக்கு மன்னிக்கவும், ஆனால் மீண்டுமாய் இணைக்கப்பட்டு விட்டோம். ஆகவே தேவனுக்கு நன்றி.
God is always good.
தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார்.
We must not be disturbed by anything in our life other than sin.
பாவத்தை தவிர மற்ற எந்த ஒரு காரியத்தினாலையும் நாம் கலக்கமடைய கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே.
There was a time in my life when I was much younger when little things like this would disturb me.
நான் இளமையா இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில காலம் இருந்தது, அப்பொழுது இந்த சிறு சிறு காரியங்கள் எல்லாம் என்னை கலக்கமடைய செய்யும்.
ஆனால்
எவ்வளவு ஆண்டுகளாக தேவன் ஒரு காரியத்தை எனக்கு போதித்தார், சிறிய காரியமாக இருக்கக்கூடிய ஒரே காரியம் பாவம் தான்.
Disruptions like this are not serious.
இது போன்ற இணைப்பு துண்டிப்பு எல்லாம் சீரியஸான காரியங்கள் அல்ல.
If you ask somebody to do something important and he's forgotten to do it, it's not serious.
நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை ஒருவரை செய்ய சொல்கிறீர்கள், அவர் மறந்து விட்டார், அதுவும் ஒரு சீரியஸான காரியம் அல்ல.
Don't be upset with your wife if she forgot to do something or your husband if he forgot to do something.
உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ ஒரு காரியத்தை செய்ய மறந்து விட்டால் அதை குறித்து நீங்கள் கலக்கமடைய வேண்டாம்.
Don't get so disturbed by things that are not related to sin.
பாவத்தோடு தொடர்பில்லாத காரியங்களுக்காக நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம்.
I have been greatly helped by recognizing this truth which I often repeat, the only thing serious is sin.
நான் இந்த சத்தியத்தினாலே அதிகமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அது எந்த சத்தியம் என்று சொன்னால், பாவம் என்கிற ஒரே காரியத்திற்காக தான் நாம் சலனம் அடைய வேண்டும்.
Maybe God allowed this disruption so that I could emphasize that.
ஆகவே நான் இதை வலியுறுத்தி சொல்ல முடியாக ஒருவேளை தேவன் அதை அனுமதித்திருந்திருக்கலாம்.
Because if you are gripped by this truth,
இந்த சத்தியத்தினாலே நீங்கள் பற்றி பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தால்,
you will really overcome sin pretty quickly.
நீங்கள் வெகு விரைவாக பாவத்தை மேற்கொள்ள முடியும்.
You decide in your life, nothing is going to disturb me except sin.
பாவத்தை தவிர வேறு எதுவும் என் வாழ்க்கையில கலக்கமடைய செய்யாது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
Loss of money or any other problem is not going to be as serious to me, but only sin.
பண இழப்பாக இருந்தாலும் மற்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாவத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தினாலையும் நான் கலக்கமடைய மாட்டேன், சலனமடைய மாட்டேன். அப்படி நீங்கள் வாழும் பொழுது தேவன் மற்ற காரியங்களை கூட கொடுக்கிறவராக இருக்கிறார்.
So I was saying in 2 Peter chapter 1.
அவை நான் சொன்னது போல 2 பேதுரு 1 அதிகாரம்.
The most wonderful promise in the whole Bible.
முழு வேதாகமத்திலே மிகவும் அற்புதமான ஒரு வாக்குத்தம் இதுதான்.
Is this in verse 4 that we can partake of God's own nature.
தேவனுடைய அந்த திவ்ய ஸ்வபாவத்திலே நாம் பங்கு பெற முடியும்.
There is absolutely nothing greater than that to partake of God's own nature.
தேவனுடைய சொந்த அந்த குணாதிசயத்திலே பங்கு பெறுவதை காட்டிலும் மேன்மையான ஒன்று எதுவும் இல்லை.
More money, better job, none of these things are important.
நல்ல வீடோ நல்ல சம்பளமோ நல்ல வேலையோ எதுவுமே அந்த அளவுக்கு முக்கியமானதல்ல.
Compared to partaking of God's nature, all those other things are like zero.
தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கு பெறுவதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களுமே பூஜ்யம் தான்.
So when we partake of God's nature more and more, we realize the only thing serious is sin.
அவே தேவனுடைய திவ்ய ஸ்வபாவத்தில் அதிகமாக நாம் பங்கு பெறும் பொழுது ஒரு சீரியஸான காரியம் இருக்குமானால் அது பாவம் தான் என்பதை நாம் உணர்வோம்.
So my dear brothers and sisters, please don't be satisfied that your sins are forgiven.
அவே அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக நீங்கள் திருப்திப்பட வேண்டாம்.
But ask yourself, as every year goes by, are you partaking more of God's own nature in your life?
ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்லும் பொழுது அதிகமாக தேவனுடைய ஸ்வபாவத்திலே நான் பங்கடைகிறேனா என்பதை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Let me give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன்.
See, at the, he lists a number of qualities in verses 5, 6 and 7.
5, 6, 7 வசனங்களிலே பல விதமான தன்மைகளை அவர் இங்கே சொல்கிறார்.
And in the last 7th verse he says, in your godliness you must add brotherly kindness and to brotherly kindness love.
ஏழாம் வசனத்திலே தேவபக்தியோட சகோதரர் சிநேகத்தையும் சகோதரர் சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார்.
He ends with love.
அவர் அன்பிலே முடிக்கிறார்.
Because love is God's nature.
என்றால் அன்பு என்பது திவ்ய ஸ்வபாவம்.
So to partake of God's nature is to love Jesus with all my heart and to love everybody.
இயேசுவை முழு இதயத்தோடும் நேசிப்பதும் மற்ற எல்லாரையும் நேசிப்பதுமே திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கு பெறுவதாகும்.
I cannot love people as much as God loves.
தேவன் நேசிக்கிறது போல என்னால நேசிக்க முடியாமல் இருக்கலாம்.
But as I partake more and more of God's nature, I can be more and more loving to people.
தேவனுடைய ஸ்வபாவத்திலே அதிகமாக நான் பங்கு பெறும் பொழுது இன்னும் அதிகமாக மக்களிடத்தில் அன்பு கூற முடியும்.
But there must be one thing that you must work towards in your life.
ஆனால் ஒரு காரியத்திலே நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே.
You must say, Lord, bring me to the place where I cannot hate anyone.
ஆண்டவரே, யாரையுமே நான் பகைக்க முடியாது என்கிற ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு வர மாட்டவரே.
I prayed that for many, many years.
நான் அநேக ஆண்டுகளாக நான் இதை ஜெபித்திருக்கிறேன்.
And I think by the grace of God, I have come there now.
தேவனுடைய கிருபையினாலே அந்த இடத்திற்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
இப்பொழுது
நான் யாரையுமே பகைக்க முடியாது.
Whatever they do to me, whatever they don't do, it makes no difference.
எனக்கு அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யாமல் இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லை.
And I see how foolish it was in my younger days to hate or not forgive somebody.
ஆகவே கடந்த நாட்களிலே நான் நிலைமையா இருந்த பொழுது நான் அப்படி பகைத்ததுனால எவ்வளவு கஷ்டப்பட்டு அறிந்திருக்கிறேன்.
How much we lose
if எவ்வளவா இழந்திருக்கிறோம்.
If we hate someone,
நாம் யாரையாவது பகைத்தால் எவ்வளவா நாம் இழப்பை சந்தித்திருக்கிறோம்.
You hate somebody, you're going to lose, not the other person.
நீங்கள் யாரையாவது பகைக்கும் பொழுது நீங்கள் தான் இழக்கிறவர்களா இருக்கிறீர்கள், மற்ற நபர் அல்ல.
Eagerly seek to have a heart that does not hate anyone.
ஆகவே யாரையும் பகைக்காத ஒரு இருதயம் எனக்கு வேண்டுமே என்று நீங்கள் ஒரு சீரிய முறையில் தேவனை தேடுங்கள்.
When such a thought comes into your heart, say, in Jesus name I reject that.
அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளத்துக்கு வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் வெளியே தள்ளிவிடுகிறேன் என்று சொல்லுங்கள்.
Pray, Lord, give me grace to love that person.
ஆண்டவர், இந்த நபரை நேசிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்கள்.
Because that is your nature and you've called me to partake of your nature.
ஆண்டவரே, இது உம்முடைய சுபாவமா இருக்கிறது, உம்முடைய சுபாவத்திலே பங்கு பெற முடியாக என அழைத்து இருக்கிறீர்.
And then it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
that if you don't have these qualities, verse 9,
9ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட இந்த சுபாவம் இல்லை என்றால், 9ஆம் வசனம்,
then you are blind, even though you say you are a believer, you are blind and short sighted.
நீங்கள் ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் குருடனாகவும் நீங்கள் பார்வை குறைந்தவராகவும் இருக்கிறீர்கள், கண் சொருகி போனவர்களாய்.
Forgotten what all God forgave you from your former sins.
உடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்தார் என்பதையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள்.
So he says in verse 10, be diligent.
ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
If you last part of verse 10, if you practice these things, you will never stumble.
இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று 10ஆம் வசனம் பின்பகுதியில் வாசிக்கிறோம்.
Oh, what a promise that is.
இது என்ன வாக்குத்தத்தம் பாருங்கள்.
You know, there's a difference between falling on the ground and stumbling over a stone.
நீங்கள் தரையில் விழுவதற்கும் ஒரு கல் தடுக்குவதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது.
This is not only you won't fall, you won't even stumble.
நீங்கள் விழாமல் இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் இடரவே மாட்டீர்கள்.
I want such a life.
எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும்.
I want such a life that even accidentally I don't stumble into some small sin.
தற்செயலாக கூட நான் சிறு பாவத்திலே இடராத படிக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You know, accidentally say some word which you should not say.
நீங்கள் சொல்லி இருக்க கூடாது, ஆனால் தற்செயலாய் வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லி விடுகிறீர்கள்.
That is stumbling.
அதான் இடறுதல்.
And it says you will never stumble. What a promise.
நீங்கள் இடறி விழுவதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள்.
If verse 8 you keep on increasing in these virtues.
8ஆம் வசனத்திலே இவ்விதமான இந்த சுபாவங்களிலே நீங்கள் பெருகும் பொழுது.
And if you continue like this when Jesus comes verse 11 you will have an abundant entrance into his kingdom.
இதிலேயே நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்.
Not an ordinary entrance, but an abundant, glorious entrance.
சாதாரணமான ஒரு பிரவேசம் அல்ல, ஒரு பரிபூர்ணமான மகிமையான ஒரு பிரவேசம்.
And then Peter says,
அதற்கு பிறகு பேதுரு சொல்கிறார்,
verse 12, I will always be ready to remind you of these things.
இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டுவதற்கு நான் தயாராயிருக்கிறேன்.
Even though you already know them.
நீங்கள் இதை ஏற்கனவே அறிந்திருந்தாலும்.
And you've been established in the truth.
நீங்கள் சத்தியத்திலே நீங்கள் ஸ்திரப்பட்டிருந்தாலும்.
So what Peter is saying is, I preached these things many times to you.
ஆகவே பேதுரு என்ன சொல்கிறார், இங்கே இப்படிப்பட்ட காரியங்களை நான் பல சமயங்களிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
But I'm not going to preach a new message. I'm going to remind you of the same thing I preached to you many times.
நான் ஒரு புது செய்தி உங்களுக்கு கொடுக்க போவதில்லை, ஏற்கனவே பல முறை கொடுத்த செய்திகளையே நான் இப்பொழுது நினைப்பூட்டி கொடுக்கிறேன்.
And in one sense, if I've come to Tuticorin for 38 years, I preach the same thing in all the 38 years.
ஒரு விதத்தில் நான் சொல்ல போனால் 38 ஆண்டுகளாக தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன், நான் 38 ஆண்டுகளாக அதையே தான் பிரசங்கித்திருக்கிறேன்.
That we must be rooted and grounded in God's love for us.
நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பிலே நாம் வேரூன்றி நிலைத்து பெற்றிருக்க வேண்டும்.
And that we must love Jesus fervently and love one another.
நாம் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க வேண்டும்.
And thus build the church.
அப்படி நாம் சபையை கட்ட வேண்டும்.
As a body.
ஒரு சரீரமாக.
That's what we have been preaching and Peter says, I will always remind you of these things.
பேதுரு சொல்கிறார், நான் எப்பொழுதும் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்கிறார். நாம் இதைத்தான் செய்திருக்கிறோம்.
That has gripped me.
இது என்னை பற்றி பிடித்திருக்கிறது.
You know, it says in Acts of the Apostles that when Paul went to a place called Athens.
அத்தேனே என்ற ஒரு பட்டணத்திற்கு பவுல் போனதாக அப்போஸ்தலர் நடுவரில் வாசிக்கிறோம்.
He found that all the people were there, they were always wanting to hear something new.
அங்கே ஜனங்கள் நவீனமான காரியங்கள் புது புது காரியங்களை எப்பொழுதும் கேட்க முடியாத விரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம்.
You can read that sometime in Acts 17:21.
அப்போஸ்தலர் 17:21 லே நீங்கள் சமயம் கிடைக்கும் போது வாசித்து பார்க்கலாம்.
They were ungodly people.
அவர்கள் தேவனற்றவர்கள்.
They always wanted to hear something new.
அவள் எப்பொழுதுமே புதிது புதிதான காரியங்களை நவமான காரியங்களை கேட்க விரும்புகிறார்கள்.
But and some preachers always want to preach something new.
சில பிரசங்கியார்களும் அப்படித்தான் எப்பொழுதுமே நவமான காரியங்களை பிரசங்கிக்க விரும்புகிறார்கள்.
Because they want honor.
ஏனென்றால் அவர்கள் கனத்தை தேடுகிறார்கள்.
But we are interested in building up people to godliness.
ஆனால் நாமோ தேவ மக்களை தெய்வீகத்திலே நாம் கட்டி எழுப்ப விரும்புகிறோம்.
We don't mind like Peter preaching the same thing again and again if you can grow into godliness and partake of his nature.
நீங்கள் மட்டும் தேவ பக்தியிலே வளர்ந்து தெய்வீக ஸ்வபாவத்திலே பங்கு பெற முடியும் என்று சொன்னால் அதே காரியங்களை பேதுரு போல மீண்டும் மீண்டும் பிரசங்கிப்பதிலே நாங்கள் சலைப்படைய மாட்டோம்.
Think of the breakfast that you eat every morning.
ஒவ்வொரு நாளும் காலையில நீங்கள் சாப்பிடக்கூடிய காலை ஆகாரத்தை எண்ணி பாருங்கள்.
Or lunch.
அல்லது மதிய உணவு.
For the last so many years you've been eating the same thing every day.
எவ்வளவு ஆண்டுகளாக அதே விதமான ஆகாரத்தை தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள்.
You don't get a new dish every day.
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதிது புதிதான ஆகாரம் கிடைப்பதில்லை.
But you've grown strong with the same food every day.
ஆனால் அதே ஆகாரத்தை நீங்கள் புசித்து புசித்து நீங்கள் இப்பொழுது வலிமையான ஒரு நபராய் வளர்ந்திருக்கிறீர்கள்.
Seek to partake of God's nature more and more.
அதிகம் அதிகமாக தெய்வீக ஸ்வபாவத்திலே பங்கு பெறும்படியாய் நீங்கள் நாடுங்கள்.
And so Peter says I'll keep on reminding you of the same things again and again, and that's what I'll
மீண்டும் மீண்டுமாய் இவைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார்.
And I also say the same thing.
நானும் இப்படி அசதியாய் இராமல் நினைப்பூட்டுகிறேன் என்று நானும் சொல்ல விரும்புகிறேன்.
And the reason why Peter has written it in a letter here.
இங்கே ஒரு நிருபமாக பேதுரு இதை ஏன் எழுதி இருக்கிறார் என்றால்,
he says so that even after I have left this earth, verse 15, you will still remember what I told you.
15 வசனத்திலே சொல்கிறார், நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
Now, Peter left this earth more than 1900 years ago.
1900 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுரு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்.
But because he wrote this down, he's reminding us of it even now.
அவர் இப்படி எழுதியிருக்கிறபடினால இன்றைக்கும் அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார்.
And that's wonderful to be able to hear again and again the same things which lead us to partake of God's nature.
தேவனுடைய ஸ்வபாவத்திலே நாம் பங்கு பெறும்படியா நடத்தக்கூடிய சத்தியங்களை மீண்டும் மீண்டும் நாம் கேட்பது நல்லது.
That's why we thank God for YouTube videos and for books by which we can be reminded of these things again and again.
ஆகவே இந்த காரியங்களிலே நாம் மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுவதற்கு ஏதுகரமா இருக்கக்கூடிய YouTube இணைப்பிற்காகவும் புத்தகங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
You must read the books that are written that lead you to godliness.
நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் அதிகமாக வாசிக்க முடியாய் கேட்கிறேன், அது உங்களை தேவபக்திக்குள்ளாய் எடுத்துச் செல்லும்.
There is a song in English which says our goal is not the grave but the sky.
ஆங்கிலத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, நம்முடைய லக்கு அது கல்லறை அல்ல அது வானம்.
In other words, I'm not looking to die, I'm looking for the coming of Jesus Christ.
இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் இயேசுக்கு நான் மரணத்துக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
I think I'm older than almost all of you who are listening to me.
இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் வயது முதிர்ந்தவன் என்று நான்
நம்புகிறேன்.
89 வயதாக இருந்தாலும் நான் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கிறேன்.
இதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும்.
Now how shall I be sure that when he comes I will be ready to meet him?
அவர் வரும்பொழுது நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருப்பேன் என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்வது?
Not just by saying, well, long ago I accepted Christ into my heart.
எவ்வளவு நாட்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன் சொல்வது மட்டுமல்ல.
How can I be ready for his coming?
அவருடைய வருகைக்கு எப்படி நான் ஆயத்தமா இருக்க முடியும்?
You know, the Bible says in Luke 21.
லூக்கா 21 ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது.
The Lord Jesus gave us a warning.
ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார்.
He says in the last part of verse 22.
22 வசனத்தின்
பின்பகுதி, the middle of verse 25.
25 வசனத்தின் மத்தியிலே,
on the earth there will be a lot of dismay among the nations.
பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாகும்.
And verse 26, men will faint from fear at the expectation of the things which are coming upon the world.
பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்.
And that's exactly what we've seen in the last 1 year.
இதைத்தான் நாம் அப்படியே நாம் கடந்த ஒரு ஆண்டிலே பார்த்திருக்கிறோம்.
In our entire lifetime, in my entire lifetime, I've never seen such a spread of sickness over the whole world.
என்னுடைய வாழ்நாள் காலம் முழுவதுமாக இது போன்று ஒரு பெரும் தொற்று உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிறதை நான் பார்த்ததே இல்லை.
There's never been a sickness that covered every country of the earth.
எந்த ஒரு வியாதியும் இது போன்று ஒரு முழு வருடத்திற்கு முழு 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 பூமிக்கும் பரவி சென்றதில்லை.
This verse is being fulfilled that people are perplexed and they are in fear.
இப்பொழுது ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் என்று சொல்லி இந்த மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகின்ற வார்த்தை நிறைவேறி இருக்கிறது.
I've never heard before of a sickness like this, COVID, where you lose your smell, sense of smell and sense of taste.
இது போன்ற ஒரு கோவிட் போன்ற வியாதியை நான் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதே இல்லை. இந்த வியாதி வந்து விட்டால் உங்களுக்கு அந்த வாசனை நுகரும் தன்மை போய்விடுகிறது, உங்களுடைய ருசிக்கும் தன்மையும் போய்விடுகிறது.
And so many people are living in fear.
அநேக மக்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And he says these are all just the beginning of many other trials that will come.
இவைகளெல்லாம் அநேக உபத்திரவங்களுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
And then verse 27, you will see the Son of Man coming in a cloud with power and great glory.
மனுஷகுமார் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று 27 வசனத்திலே வாசிக்கிறோம்.
But before he comes,
அவர் வருவதற்கு முன்பதாக,
when all these things, the perplexity among the nations begin to take place,
இந்த ஜனங்களுக்கு உள்ளே ஜாலிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்தளிப்புகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக,
what should we do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
Jesus told us, straighten up.
இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நிமிர்ந்து பாருங்கள்.
And lift up your heads.
உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள்.
You know, man is the one creature created by God who can lift up his head.
தேவனுடைய சிருஷ்டிகளிலே மனிதன் என்ற ஒரே ஒரு சிருஷ்டிப்பு தான் தலைகளை மேல் நோக்கி பார்க்க முடியும்.
You look at all the animals in the world.
உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளையும் பாருங்கள்.
Look at a dog or a cow or a lion. They're always looking down on the earth.
ஒரு நாயோ ஒரு சிங்கமோ இந்த ஒரு முருகமோ நீங்கள் பாருங்கள், இவைகள் எல்லாம் பூமியை கீழே தான் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கு.
You never see an animal looking up and walking.
எந்த ஒரு மிருகமும் வானத்தை நோக்கி பார்ப்பதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
The mark of an animal is they are occupied with the things of the earth. They are looking down all the time.
ஒரு விலங்கினுடைய அடையாளம் என்னவென்றால் அது எப்பொழுதுமே கீழ் நோக்கியே பார்த்திருக்கும், அதிலேயே திளைத்திருக்கும்.
But we are to look up.
ஆனால் நாம் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Waiting for the coming of the Lord.
தேவனுடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
When these things begin to take place, it says in verse 28.
28 வசனத்தில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது என்று வாசிக்கிறோம்.
Don't look down but straighten up.
நீங்கள் கீழ் நோக்கி பார்க்க வேண்டாம், நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள்.
And lift up your heads.
உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
And this is my word to you. Straighten up and lift up your heads.
நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை இதுதான். உங்கள் நீங்கள் நிமிர்ந்து தலைகளை உயர்த்துங்கள்.
I don't know what problems you're facing.
நீங்கள் என்ன பிரச்சனை சந்திக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது.
One thing I know that God will make everything work for the good of his children.
ஒன்றை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக மாறச் செய்வார்.
And I also know that anyone who seeks God's kingdom first, God will add all necessary food, clothing and shelter for him.
அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு ஆடை ஆகாரம் உணவு இவைகளை கண்டிப்பாக இருக்க இடம் அவர் தருவார்.
He has promised that.
அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
Seek God's kingdom first in these days.
ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடுங்கள்.
So we must straighten up and look up.
ஆகவே நாம் நிமிர்ந்து தலைகளை உயர்த்த வேண்டும்.
Turning back to 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
It tells us how when Jesus comes we can have confidence.
இயேசு வரும்பொழுது நமக்கு எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும் என்று அவர் சொல்கிறார்.
1 John 2:28.
ஒன்றியவான் 2:28.
When Jesus appears, we should have confidence before.
இயேசு வரும்பொழுது நமக்கு தைரியம் உண்டாயிருக்க வேண்டும்.
That means we are ready to meet him.
அவருடைய அர்த்தம் என்ன? அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்.
The Bible says in Revelation 19, when he comes, it will be the time of the marriage of the Lamb of God.
அவர் வரும்பொழுது அந்த நேரமானது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
The marriage of Christ with the church.
கிறிஸ்து சபையோடு கூட செய்யக்கூடிய மனம்.
Today we are not the Lord's wife, we are the Lord's bride.
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய மனைவி அல்ல, அவருடைய மனவாட்டி.
And when the marriage takes place, then we'll be like his wife.
அந்த திருமணம் நடைபெறும் பொழுது நாம் அவருடைய மனைவி போல நாம் இருப்போம்.
So we must be ready for that day.
ஆகவே நாம் அந்த நாளுக்காய் காத்திருக்க வேண்டும்.
And not that he comes and I'm not ready.
அவர் வரும் பொழுது நான் ஆயத்தமா இல்லை என்று இருக்க கூடாது.
It says in verse 28, some people will not be ready. They will shrink away in shame when he comes.
28-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக சிலர் வெட்கப்படுவார்கள், ஆயத்தமல்லாது இருப்பார்கள்.
Is he talking about believers and unbelievers there?
இங்கே விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் குறித்து பேசுகிறாரா?
No, the whole verse 28 is to little children, that is to God's children.
அந்த 28-ஆம் வசனம் முழுவதுமாக பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதை சொல்லுகிறார்.
God's children, some of you will be ready for his coming, some of you will not be ready.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிலே சிலர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள், சிலர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பீர்கள்.
For example,
உதாரணமாக,
if you have not forgiven somebody,
நீங்கள் யாரையாவது மன்னிக்கவில்லை என்றால்,
then Matthew 6:15 says God will not forgive you.
மத்தேயு 6:15 சொல்லுகிறது, தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார்.
Then you won't be ready for his coming.
அப்படியானால் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டீர்கள்.
Think of it right now.
இப்பொழுதே எண்ணி பாருங்கள்.
If Jesus were to come in the middle of this meeting,
இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று சொன்னால்,
are you going to be ready?
நீங்கள் ஆயத்தமாக இருக்க போகிறீர்களா?
I don't want to check many areas, but one area let me check.
நான் பல பகுதிகளை சோதித்து பார்க்க விரும்பவில்லை, ஒரு பகுதியை சோதித்து பார்க்க விரும்புகிறேன்.
Can you honestly say you have forgiven everybody who has harmed you on this earth?
உங்களை தீங்கிழைத்த எல்லாரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா?
Have you forgiven every believer?
ஒவ்வொரு விசுவாசியையும் நீங்கள் மன்னித்து விட்டீர்களா?
Have you forgiven every unbeliever?
ஒவ்வொரு அவிசுவாசியையும் மன்னித்து விட்டீர்களா?
Have you forgiven your relatives who cheated you?
உங்களை ஏமாற்றின சொந்தக்காரர்களை மன்னித்து விட்டீர்களா?
Have you forgiven your mother-in-law?
உங்களுடைய மாமியாரை மன்னித்திருக்கிறீர்களா?
Who treated you badly?
உங்களை மோசமாய் நடத்தின மாமியார்.
Have you forgiven your daughter-in-law who treated you badly?
உங்களை மோசமாய் நடத்தின மருமகளை மன்னித்திருக்கிறீர்களா?
Is there anybody you have not forgiven?
யா மன்னிக்காத நபர் யாராவது இங்க இருக்கிறார்களா, அல்லது நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா?
Then I want to tell you, you're not ready. I want to tell you that.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தமாக இல்லை.
You must forgive.
நீங்கள் மன்னிக்க வேண்டும்.
And you can do that right now within the next 1 minute.
நீங்கள் அடுத்த ஒரு நிமிஷத்திலே அதை செய்து விட முடியும்.
You don't have to talk to anyone.
நீங்கள் யாரிடத்திலும் பேச தேவையில்லை.
You have to say, Lord, I think of these four or five names come to my mind whom I have not forgiven.
ஆண்டவரே, நான் மன்னிக்காத இந்த 4-5 பேருடைய பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது.
Right now I forgive them in Jesus' name.
இப்பொழுதே நான் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை மன்னித்து விடுகிறேன்.
I'm not going to hold anything against them in my heart.
என்னுடைய உள்ளத்திலே அவர்களுக்கு எதிராக ஒன்றை வைக்க மாட்டேன்.
And there's one more thing.
இன்னும் ஒரு காரியம்.
And that is, you must ask forgiveness from people you have hurt.
நீங்கள் தீங்கிழைத்த மக்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
That's the other thing Jesus said in Matthew chapter 5.
மத்தேயு 5-ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன இன்னொரு காரியம் அதுதான்.
Matthew 5 verse 23. 23 and 24
வசனங்கள்.
It says, when you come presenting your offering,
நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது,
that means when you are offering a prayer to God.
அவருடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்கள்.
And there, Matthew 5:23, you remember that your brother or your sister has got something against you.
அங்கே உன் சகோதரனோ உன் சகோதரிக்கோ உங்கள் மேல ஒரு குறை இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்.
Why do they have something against you?
ஏன் உங்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது?
Now they may be jealous of you.
அவர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டிருக்கலாம்.
Okay, can you hear me now?
Yes, yes, yes. Yes.
Okay. I was thinking of something else.
நான் வேறு ஒன்றை எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தேன்.
You know, they say when you eat your food, don't gulp and swallow it down quickly.
நீங்கள் சாப்பிடும் பொழுது மளமளவென்று முழுங்கி விடக்கூடாது.
Eat slowly.
மெதுவாய் சாப்பிட வேண்டும்.
The same thing when we read the word of God or hear the word of God.
அதே போல தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும்.
Sometimes God gives us time to think.
சில சமயத்திலே நாம் யோசிப்பதற்காக தியானிப்பதற்காக தேவன் நேரத்தை தருகிறார்.
So he is giving us these in between times to think of what we heard.
ஆகவே நாம் கேட்ட காரியங்களை நினைவூட்டும் படியாக இடையிடையே கொஞ்சம் நேரம் தருகிறார்.
Have you noticed in the Psalms sometimes you see the word Selah?
சங்கீதத்திலே சேலா என்ற வார்த்தை வருகிறதை பார்த்திருக்கிறீர்களா?
What that means is, now before you go further, stop and think about that.
அவருடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து போவதற்கு முன்பதாக கொஞ்சம் நிறுத்தி நிதானியுங்கள், எண்ணி பாருங்கள்.
So sometimes in these meetings God says Selah.
அவை இது போல கூட்டத்திலே சில சமயத்தில் தேவனும் சேலா என்று சொல்லுகிறார் போலும்.
It means the connection is broken, think about it.
அவை இப்ப இணைப்பு துண்டிக்கப்பட்டது, நீங்கள் கேட்ட செய்தி எண்ணி பாருங்கள்.
So what was I saying?
அவை நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்?
When he comes we must be ready.
நாம் அவர் வரும்பொழுது ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Have you forgiven everyone?
நாம் எல்லாரையும் மன்னித்திருக்கிறோமா?
And we were seeing in Matthew 5.
நாம் மத்தேயு 5 இலே பார்த்து கொண்டிருந்தோம்.
23.
23ஆம் வசனம்.
When you come to pray and you remember that somebody has got something against you.
நீங்கள் ஜெபிக்க வரும்பொழுது யாராவது யார் மீதாவது உங்களுக்கு குறை இருக்கிறது என்று அறிந்தால், யாருக்காவது உங்கள் மீது குறை இருக்கிறது என்று அறிந்தால்.
And as you pray you say, hey, that man has got something against me.
நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது, ஓ இந்த நபருக்கு என் மீது ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்.
And that sister has got something against you.
இந்த சகோதரிக்கு என் மீது ஏதோ ஒரு குறை இருக்கிறது.
Not without any reason. There is a reason for it.
காரணம் இல்லாமல் அல்ல, அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது.
The reason is you said or did something to hurt them.
நீங்கள் அவர்களை காயப்படுத்த முடியாக, மனம் புண்பட முடியாக ஏதோ சொல்லி இருக்கிறீர்கள்.
You must go stop praying verse 24 and go to that person first and ask forgiveness.
ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு முதலாவது அந்த நபரிடத்திலே போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள்.
Now let me tell you something.
நான் உடைய சொல்லட்டும்.
There are some people who will hate you without any reason.
சிலர் காரணம் இல்லாமலே உங்களை வெறுப்பார்கள்.
It says about Jesus. They hated him without a reason.
இயேசு குறித்து சொல்லப்படும் பொழுது காரணம் இல்லாமல் அவரை பகைத்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
And if you follow Jesus, some people will hate you without a reason.
நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை இருந்தால் சில மக்கள் காரணம் இல்லாமல் உங்களையும் பகைப்பார்கள்.
I know there are people who hate me without any reason.
என்னை காரணமின்றி பயக்கிறவள் இருக்கத்தான் செய்கிறாள் என்பதை நான் நடந்திருக்கிறேன்.
Because I proclaim the truth.
என்றால் நான் சத்தியத்தை அறிவிக்கிறேன்.
I have not harmed them, I have not cheated them, I have not done anything against them.
நான் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, நான் அவர்களை ஏமாற்றவில்லை, அவர்களுக்கு நான் எது விரோதமாக எதுவும் செய்யவில்லை.
We don't have to go and ask forgiveness from them.
நாம் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை.
If somebody is offended with the word of God you preach, you don't have to ask forgiveness from him.
நீங்கள் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக யாராவது மனத்தாங்கல் அடைந்தால் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை.
Hundreds of people were offended in Israel by Jesus preaching.
இயேசு பிரசங்கிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்கள் மனத்தாங்கல் அடைந்தார்கள், இடர் அடைந்தார்கள்.
Especially the Pharisees.
குறிப்பாக பரிசேயர்கள்.
And those money changers in the temple when he chased them out.
தேவாலயத்திலே காசுக்காரர்களை விரட்டி அடித்த பொழுது அவர்களும் மனத்தாங்கல்
அடைந்தார்கள். எப்பொழுதுமே
அப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள், அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம்.
If you have said something or done something to hurt somebody.
ஆனால் யாராவது மனம் புண்படும்படியாக நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னால்,
For example, you go to pray.
உதாரணமாக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள்.
And you realize that you spoke a little bad way to your wife earlier.
நீங்கள் இதற்கு முன்பதாக மனைவியிடத்திலே தவறாய் பேசிவிட்டீர்கள் அல்லது புண்பட முடியாத பேசிவிட்டீர்கள் உணர்கிறீர்கள்.
Or to your husband.
அல்லது கணவனிடத்திலே.
Stop praying.
ஜெபத்தை நிறுத்தி விடுங்கள்.
That is the time you must stop praying.
அந்த நேரம் தான் ஜெபத்தை நிறுத்துவதற்கான நேரம்.
Because God is not listening.
என்றால் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை.
Do you talk to a person when he's turned his face away and gone somewhere else?
யாராவது ஒரு நபர் வேறு பக்கம் திரும்பி எங்கேயாவது போய்விட்டால் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பீர்களா?
No. So God is not listening. Don't waste your time praying.
ஆகவே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் நேரத்தை ஜெபித்து வீணாக்க வேண்டாம்.
Can you hear me now?
Yes, brother.
So we are having many sailors today.
அவை இன்றைக்கு அநேக சேலாக்கள் நமக்கு வந்திருக்கிறது.
The Lord is asking us to think often.
அடிக்கடி நாம் நினைத்து பார்க்க முடியாத தேவன் கேட்கிறார்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
The Bible says we are not blessed by reading God's word but by meditating on it.
நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லாமல் நாம் அதை தியானிக்கிறபடினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It's very clear in Psalm 1.
சங்கீதம் 1 அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
That if you meditate on God's word then you will produce fruit.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள்.
So I'm not disturbed by any interruption. It gives us time to think.
ஆகவே இப்படிப்பட்ட இணைப்பு துண்டிப்பு வரும்பொழுது நான் கலக்கமடைவதிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம்.
This is a very important subject.
இது மிக முக்கியமான ஒரு பாடம்.
We must forgive others and ask forgiveness. Very
important. மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது முக்கியமான பாடம்.
That's one of the ways we can definitely be ready for Christ coming.
நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு இது ஆயத்தமாவதிலே ஒரு வழி.
Turn now to Acts of the Apostles in chapter 24.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24 ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம்.
Acts of the Apostles in chapter 24.
அப்போஸ்தலர் 24.
Paul is speaking from his own experience.
பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறார்.
He is speaking about the coming of the Lord.
ஆண்டவர் வருகை பற்றி பேசுகிறார்.
About being ready for Christ's coming.
கிறிஸ்துவின் வருகைக்கு எப்படி நாம் ஆயத்தமாவது?
This is he standing in a court, standing before a governor called Felix.
Felix என்றதான ஒரு அதிபதியின் முன்பாக அவர் நிற்கிறார்.
Giving his testimony.
அங்கே அவர் தன்னுடைய சாட்சியை கூறுகிறார்.
He says in Acts 24:15.
அப்போஸ்தலர் 24:15.
He says, I have a hope.
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
And the hope is.
அந்த நம்பிக்கை என்ன?
I know one thing, he says, there are going to be two resurrections.
நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், அதாவது இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது.
There will certainly, without any doubt, be two resurrections.
எந்த சந்தேகமும் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது.
One resurrection of the righteous, another resurrection of the wicked.
ஒன்று நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமான்களின் உயிர்த்தெழுதல்.
So everybody is not going to be, all those who died are not going to be raised up at the same time.
ஆகவே மரணம் அடைந்த எல்லாருமே ஒரே நேரத்தில் எழும்ப மாட்டார்கள்.
And that you see in Revelation 20 also.
அதை வெளிப்படுத்தின விசேஷம் 20 பார்க்கிறோம்.
First, the resurrection of the righteous.
முதலாவது நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்.
That is why I told you it's very important that you forgive others and ask forgiveness from people also.
ஆகவே தான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும், அது முக்கியம் என்று சொன்னேன்.
That is how we know it. It is one of the ways in which we can be ready.
நாம் ஆயத்தமா இருப்பதற்கு பல வழிகளில் இது ஒரு வழி.
You remember what the Lord told Zacchaeus?
சகேயுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
When Zacchaeus said, all the people have cheated, I'm going to give back that money to them.
ஆண்டவரே, நான் ஏமாற்றின எல்லா மக்களிடத்திலேயும் நான் பணத்தை திரும்ப செலுத்த போகிறேன் என்று சகேயு சொன்னார்.
You read that sometime when you get time.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை வாசித்து பாருங்கள்.
It's in Luke chapter 19.
லூக்கா 19 அதிகாரம்.
He said, not only I'll give back the money, but all the interest they would have lost in the bank, I'll give that also.
அவர்கள் பணத்தை திருப்பி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் இழந்த வட்டி பணத்தையும் நான் திருப்பி கொடுப்பேன்.
I'll give back 4 times what I took.
ஆகவே நான் எடுத்த பணத்திற்கு 4 times திரும்ப கொடுப்பேன்.
And Jesus said something there which he never said any other time.
வேறு எந்த நேரத்திலும் சொல்லாத ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு.
He said, salvation has come to this house.
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார்.
When did he say that?
எப்பொழுது அதை சொன்னார்?
When this man said, I'm going to settle everything that I did wrong in the past.
நான் கடந்த காலத்திலே செய்த எல்லா தவறுகளையும் சரி செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே சொன்னார்.
It's not enough to ask God to forgive us.
ஆண்டவரே, தேவனே, என்னை மன்னி என்று கேட்பது மட்டும் போதாது.
Remember there are 2 arms on the cross.
அந்த சிலுவைக்கு 2 பகுதிகள் உண்டு.
And so we must not only have forgiveness from God, we must have forgiveness from one another as well.
ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றால் மட்டும் போதாது, ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும்.
And so Paul says here in Acts 24 in verse 15.
ஆகவே பவுல் அப்போஸ்தலர் 24:15 சொல்கிறார்.
There are many things I don't know, but this I'm sure of.
மற்ற அநேக காரியங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் இது எனக்கு கண்டிப்பாய் தெரியும்.
There will be two resurrections.
இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது.
Of the righteous and the wicked.
நீதிமான்கள் அநீதிமான்கள்.
And he says, Paul says, I want to be in the resurrection of the righteous.
நான் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்.
And because I want to be there, this is what I'm going to do.
ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன்.
I do my best to maintain a blameless conscience before God and before men.
தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடனாய் இருக்க நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன்.
My dear brothers and sisters, please remember this verse all your life.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And say to yourself,
நீங்கள் உங்களை நீங்களே உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள்.
I will do my best to keep a blameless conscience before God and before men.
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பதாக குற்றமற்ற மனசாட்சியை எப்பொழுதும் கொண்டிருக்க போகிறேன்.
I will do my best to maintain a blameless conscience before God and before men.
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பதாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி எப்பொழுதும் கொண்டிருக்க விரும்புகிறேன்.
Make that a rule in your life.
இதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
And it says here, verse 16, always.
பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுதும்.
That's been a rule in my life for a long, long time.
அநேக அநேக நாட்களாக காலங்களாக இது என்னுடைய பிரமாணமாக விதியாக இருந்திருக்கிறது.
That's why I know that I'm ready for the coming of the Lord.
ஆகவே தான் நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன்.
He can come anytime. I'm ready.
அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
I also do what Paul said here.
இங்கே பவுல் என்ன சொன்னார் அதே தான் நானும் செய்கிறேன்.
As soon as my conscience tells me something wrong, I said it right.
என் மனசாட்சி எப்பொழுது தவறு என்று சொல்லுகிறதோ அதே நேரத்தில் உடனடியாக நான் சரி
செய்கிறேன்.
உலகத்தின் பல பகுதிகளிலே பல சமயங்களிலே இந்த சத்தியத்தை
பிரசங்கித்திருக்கிறேன்.
பேதுரு சொல்லுகிறது போல ஆண்டவர் ஒருவரை நான் மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டிக் கொண்டே
இருப்பேன்.
ஏனென்றால் இது மிக முக்கியமானது.
இப்பொழுது
உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன்,
can you say you have a blameless conscience?
ஒரு குற்றமற்ற மனசாட்சி எனக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
That means as far as you know, every sin that you know, you have confessed to God.
அதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களுக்கு உங்களுடைய அறிவு மட்டும், உங்களுக்கு பாவம் என்று தெரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள், அறிக்கை செய்திருக்கிறீர்கள்.
Always means don't delay.
எப்பொழுதும் என்று சொன்னால் அனுதினமும்.
I use the example of if a thorn gets into your foot, you pull it out immediately.
ஒரு காலில ஒரு முள் குத்தி விட்டது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் பிடுங்கி விடுவீர்கள். அந்த உதாரணத்தை
பயன்படுத்தினேன்.
ஓ, எனக்கு அசுத்தமான சிந்தை வந்து விட்டதே என்று உணர்கிறீர்கள்.
Or I looked with lust towards that woman.
அல்லது இந்த ஸ்திரியை நான் இச்சையோடு பார்த்து விட்டேன்.
Or I saw a dirty picture on my phone or computer.
அல்லது என்னுடைய போனிலேயோ அல்லது கம்ப்யூட்டரிலேயோ நான் அசுத்தமான ஒரு படத்தை பார்த்து விட்டேன்.
I turned my eyes away.
நான் கண்களை திருப்பிக் கொள்கிறேன்.
That's not enough.
அது போதுமானதல்ல.
Lord forgive me, I slipped up there, I sinned.
ஆண்டவரே, இங்க இடறி விட்டேன், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே.
In my thoughts.
என்னுடைய சிந்தையிலே.
With my eyes.
என்னுடைய கண்களிலே.
Nobody saw you.
யாருமே உங்களை பார்க்கவில்லை.
Your wife did not see you.
உங்கள் மனைவி உங்களை பார்க்க மாட்டாள்.
No believer saw you.
எந்த ஒரு விசுவாசியும் உங்களை பார்க்கவில்லை.
Nobody knows that you sinned.
நீ பாவம் செய்தாய் என்று யாருமே அறியவில்லை.
Except you.
உங்களை தவிர.
And God.
தேவன்.
And sometimes the devil.
சில சமயத்திலே சாத்தானும்.
It is only in your thoughts the devil doesn't know, but if it is with your eyes then the devil knows.
உங்களுடைய சிந்தையிலே இருந்தால் சாத்தானுக்கு தெரியாது, ஆனால் கண்களிலே இருந்தால் சாத்தான் கண்டுபிடித்து விடுவான்.
He sees that you are looking somewhere.
நீங்கள் யாரை ஒருவரை பார்க்கிறீர்கள் என்பதை சாத்தான் பார்க்கிறான்.
So be very very careful.
ஆகவே மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள்.
Keep your conscience with all diligence.
நீங்கள் எல்லா பிரயாசம் பட்டு நீங்கள் மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்பதற்கு மட்டும் உதவி செய்வதில்லை,
பட் இட் வில் ஆல்சோ மேக் யுவர் லைஃப் ஆன் எர்த் வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் ஃபார் தி லார்ட்.
இந்த பூமியிலே உள்ளதான் உங்கள் வாழ்க்கையானது தேவனுக்கென்று கனியுள்ளதா இருக்கும்.
I want to say that God wants to use every one of you brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார்.
And don't ever think that you are useless for God.
தேவனுக்கு நான் பயனற்றவன் என்று ஒரு காலம் என்ன வேண்டாம்.
God has a great purpose for you.
உன்னை வாழ்க்கைக்கு தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
Every one of you.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் நோக்கம் வைத்திருக்கிறார்.
To keep your conscience clear at all times.
எல்லா நேரத்திலேயுமே உங்கள் மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்ள முடியாக.
Now let me turn to Matthew's Gospel chapter 24.
இப்பொழுது நான் மத்தேயு 24 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
Here it speaks about again about the second coming.
இங்கே இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து மீண்டும் பேசுகிறார்.
It says at that he's talking about, you know, the disciples asked Jesus, what would be the verse 3, what would be the sign of your coming and of the end of the age.
சீஷர் இயேசுவை பார்த்து 24 அதிகாரம் மத்தேயு 3 வசனத்திலே கேட்கிறது போல உம்முடைய வருகைக்கும் உம்முடைய உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள்.
And he said many things.
பல காரியங்களை சொல்கிறார்.
And he says in verse 10, many will fall away.
அநேகர் இடரல் அடைந்து என்று 10 வசனத்திலே வாசிக்கிறோம்.
That means people who started well will not continue in that way.
அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நன்றாக வாழ்க்கை ஆரம்பித்தவர்கள் அதே வழியில தொடர மாட்டார்கள்.
People who started in humility become proud.
தாழ்மையிலே ஆரம்பித்த மக்கள் இப்பொழுது பெருமை அடைந்து விட்டார்கள்.
People who started with no interest in money after some time get an interest in money.
பணம் ஆசை இல்லாதவர்களாய் ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது பணம் ஆசை கொண்டவர்களாய் மாறிவிட்டார்கள்.
That is falling away.
இதுதான் இடறி விடுதல்.
Falling away does not mean I deny Jesus Christ. No.
இடறுவது என்ற சொன்னால் இயேசுவை நான் மறுதலிக்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல.
If you have become proud, you have already fallen away.
நீங்கள் பெருமை அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே விழுந்து
விட்டீர்கள். If you love money, you have fallen away.
பணத்தை நேசிக்கிறீர்களா இருந்தால் விழுந்து விட்டீர்கள்.
See, there's nothing wrong in earning money.
பணம் சம்பாதிப்பதிலே தவறில்லை.
We all must work hard and earn money. The Bible teaches that.
வேதம் அதை போதிக்கிறது. நாம் எல்லாருமே கடினமாய் உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும்.
God told Adam, by the sweat of your brow you have to earn your bread.
நெற்றியின் வேர்வை நிலத்தில் சொட்ட நீ உன்னுடைய அப்பத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்.
That means you got to work hard and earn money. That's what it means today.
அர்த்தம் என்னவென்றால் ஆதாமுக்கு சொல்லும்பொழுது நீ கடினமாய் உழைத்து பிரயாசப்பட வேண்டும் என்று தான் இப்பொழுதும் சொல்லுகிறார்.
And that means in today's terms you have to earn money.
இன்றைய அர்த்தத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும்.
That's how you get your bread today.
அப்படிதான் இன்றைக்கு உள்ள அப்பம் உங்களுக்கு கிடைக்கும்.
So there's nothing wrong in earning money.
ஆகவே பணம் சம்பாதிப்பதில் தவறில்லை.
There's nothing wrong in saving money.
பணத்தை சேமிப்பதிலேயும் தவறில்லை.
You don't have to spend money as soon as you get it.
பணத்தை கிடைத்த உடனே செலவழித்து விடக்கூடாது.
You know that when people gave money to Jesus, Jesus didn't use it all up the same day.
இயேசுக்கு மக்கள் பணத்தை கொடுக்கும் பொழுது அதே நாளில் எல்லாவற்றையும் அவர் செலவழித்து விடவில்லை.
Judas Iscariot had a bag and Jesus said, keep it in the bag and we'll use it maybe next week or after 3 weeks when we need it, we'll use it.
யூதாஸ் காரியத்து ஒரு பணப்பையை வைத்திருந்தார். இயேசு அந்த பணப்பையில இந்த பணத்தை போட்டுக்கொள், நமக்கு அடுத்த வாரமோ அடுத்த தேவை வரும்போது பயன்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டார்.
That's why we put money in the bank and save it.
ஆகவே தான் நாம் வங்கியிலே பணத்தை போட்டு சேமிக்கிறோம்.
There's nothing wrong in that.
அதுல தவறே இல்லை.
There's nothing wrong in saving for the future.
எதிர்காலத்துக்கென்று நாம் சேமிப்பதிலே தவறில்லை.
In Proverbs chapter 6 it says, see the ant prepares in summer storing up food for the winter.
எறும்பு குளிர்காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை அது வெயில் காலத்து கோடை காலத்திலேயே சேமித்து வைக்கிறது என்று நீதிமொழிகள் 6 வாசிக்கிறோம்.
So it's teaching us, you lazy man, learn from the ants.
சோம்பேறிய எறும்பினிடத்திலே கற்றுக்கொள் என்று சொல்கிறார்.
So there's nothing wrong in earning, there's nothing wrong in saving.
ஆகவே சம்பாதிப்பதிலேயும் தவறு இல்லை, சேமித்து வைப்பதிலேயும் தவறு இல்லை.
And there's nothing wrong in having a lot of money.
நிறைய பணம் வைத்திருப்பதிலேயும் தவறு இல்லை.
But don't love it. That's the one. அதை
நேசிக்க வேண்டாம்.
Don't set your heart on that.
இருதயமானது அதிலே வைக்கப்பட வேண்டாம்.
Then you'll fall away.
அப்படியானால் இடறிவாய்.
Many will fall away.
அநேகர் இடறலடைந்து.
Paul said in 2 Timothy 4 that Demas has left me having loved this present world.
2 Timothy பவுல் சொல்கிறார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான், தேவனை விட்டு விலகி போனான்.
In Colossians 4 Paul says Demas is my close co-worker.
கொலோசியர் 4 தேமா என்னுடைய நெருங்கிய உடன் ஊழியர் என்று சொல்கிறார்.
You know, Paul did not select anybody to be his co-worker.
யாரோ ஒரு ஆள் வந்தா பரவாயில்லை என்று சொல்லி பவுல் உடன் ஊழியராய் தேர்ந்தெடுக்கவில்லை.
He was very careful. He selected only those who were really serious, wholehearted Christians.
உண்மையாலுமே முழு இருதயமுடைய சீரிய கிறிஸ்தவர்களை தான் அவர் உடன் ஊழியராக தேர்ந்தெடுத்தார்.
So if Demas was in Paul's team, he must have been a wholehearted Christian.
ஆகவே தேமா பவுனுடைய குழுவில் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர் முழு இறுதியுடைய ஒரு கிறிஸ்தவராக இருந்திருப்பார்.
You know, many people think Judas Iscariot was a betrayer right from the beginning.
அநேகர் எண்ணுகிறது என்னவென்றால் யூதாஸ் காரியத்து ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் காட்டி கொடுக்கணும் இருந்தான் என்று சொல்கிறார்கள். இல்லை,
he was as wholehearted as Peter or James or John.
பேதுரு யோவான் யாக்கோபு எப்படி முழு இறுதியுடையவர்களாக இருந்தாலும் அதே போல அவர் முழு இறுதியுடையவராக இருந்தார்.
Because the Bible says he became a traitor later on.
அவன் பின்ன பிறகுதான் காட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
So Demas started off well, but he fell away loving this present world.
தேமா நன்றாக தான் ஆரம்பித்தார், ஆனால் இந்த பொல்லாத உலகத்திலே பார்க்கும்போது இடறி விழுந்து விட்டார்.
I think he must have loved money or the honor of men, one of these two.
அவர் ஒருவேளை பணத்தை நேசித்திருந்திருக்கலாம் அல்லது கனத்தை நேசித்திருந்திருக்கலாம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று.
And that has happened to different Christian workers.
அநேக கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு இது நடந்திருக்கிறது.
It has happened to elders.
மூப்பர்களுக்கு நடந்திருக்கிறது.
It has happened to some CFC elders.
சில CFC மூப்பர்களுக்கு நடந்திருக்கிறது.
I can think of a number of people.
நான் பல எண்ணிக்கையுள்ளவர்களை நான் எண்ணி பார்க்க முடிகிறது.
On the fingers of my hand I know.
என்னுடைய கரங்களில் உள்ள விரலினால் எண்ணி பார்க்க முடியும்.
People who were elders were very serious Christians once.
ஒரு காலத்திலே அவர்கள் சீரிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், மூப்பர்களாக இருந்தவர்கள்.
Who had no interest in honor, no interest in money.
கணத்திலேயும் பணத்திலேயும் ஒரு விருப்பம் இல்லாத இருந்தார்கள்.
Who joined with us in CFC willing to bear the shame and reproach of the religious world.
இந்த மத சம்பந்தமான உலகத்தில் மத சார்ந்த உலகத்தினுடைய நிந்தைக்கும் அந்த கனவீனத்திற்கும் அவர்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள்.
But after some years,
ஆனால் சில ஆண்டுகள் கழித்து,
they became recognized by other brothers and sisters in CFC.
CFC le matra sagodara sagodrigalinale nendraga ariyapattavallai mari vittargal.
Oh, this is a godly elder.
Oh, ivar devabhaktiyulla mooper.
He is one of the senior elders.
Ivar or mootha mooper ah irukkar.
Their head becomes big with pride.
Avulaya thalaiyanadu peruminale veenga aarambithathu.
Or they begin to love money a little bit.
Alade konjam panathai nesikka aarambithargal.
Or they like to rule over more and more people in the church.
அல்லது சபையில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள்.
All of that is loving this present world.
இவள் எல்லாமே ஒரு வார்த்தையில சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டார்கள்.
Like Demas, they have fallen away.
சேமாவை போல அவர்கள் இடறி விழுந்து விட்டார்கள்.
Some CFC elders have fallen away like that in the past few years.
கடந்த சில ஆண்டுகளாக சில CFC மூப்பர்கள் அப்படி விழுந்து விட்டார்கள்.
Same thing that happened to Demas.
தேமாவுக்கு நடந்த அதே காரியம்
தான்.
பவுல் ஒரு கண்டிப்பான ஒரு அப்போஸ்தலனா இருந்தார். அவருக்கு மிகுந்த உயர்ந்த தரம் இருந்தது. தேமாவுக்கு அந்த தரம் விருப்பமில்லை. ஆகவே தானாக போய் தனியாக ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்.
இப்படிதான்
நடந்தது என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு மற்றவர்களுக்கும்
சொன்னார்.
அதை குறித்து அவர் அமைதியாக இருக்கவில்லை, எல்லாரிடத்திலும்
சொன்னார்.
அது மற்ற ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு.
Let him who thinks he stands take heed lest he fall, the Bible says.
வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்.
So that's what it says in Matthew 24.
இதைத்தான் மத்தேயு 24 சொல்கிறார்.
24:10, many, not one or two, many will fall away in the last days.
24:10 வாசிக்கிறோம், கொஞ்சம் பேர் இல்ல அநேகர் என்று 10 வசனத்தில் வாசிக்கிறோம்.
And they will hate one another.
அவர்கள் ஒருவரை பகைப்பார்கள்.
And they will betray one another.
ஒருவரை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள்.
They will turn against one another in the same church.
ஒரே சபையில தான் இருப்பார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் மாறி விடுவார்கள்.
That's happened.
அது நடந்திருக்கிறது.
And then many false prophets will arise and lead people astray.
அநேக கள்ளத்தரிசிகள் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள்.
These false prophets are not people who deny Jesus Christ.
இந்த கள்ளத்தரிசிகள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பவர்கள் அல்ல.
They'll take the Bible, they talk about being born again.
அவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பிறப்பதை குறித்து அவர்கள் பேசுவார்கள்.
But they are not humble brothers following in Jesus' footsteps.
ஆனால் இயேசுவுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய தாழ்மையுள்ள சகோதரர்கள் அல்ல.
These are elders not who want to wash people's feet but who want to lord it over other people as maharaj.
இந்த மூப்பர்கள் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுவதற்கு ஆயத்தமாக இல்லை, ஆனால் ஜனங்களை அதிகாரத்தோடு ஆள விரும்புகிறார்கள்.
Yeah, they will fall away.
அவர்கள் விழுந்து விடுவார்கள்.
These are all warnings. Be careful about such people.
ஆவி இப்படிப்பட்ட மக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் எச்சரிப்பு.
Then it says in verse 12, because there will be so much sin in the last days, many people's love will grow cold.
12 வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரம மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
Jesus warned them.
இயேசு அவர்களை எச்சரித்தார்.
Don't let that happen to you.
உங்களுக்கு இது நடைபெறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
Don't let your love for Jesus and love for one another grow cold.
இயேசுவின் மீது மற்றவர்கள் மீதும் இருக்கக்கூடிய அன்பு ஆனது தணிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள்.
Verse 13, if you endure in love until the end, you will be saved.
முடிவு வரையும் நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள்.
You don't have to do great things for God. You don't have to preach.
நீங்கள் தேவனுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவையில்லை, நீங்கள் பிரசங்கிக்க தேவையில்லை.
To be saved, you need to endure in love. That's all.
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே முடிவரை நிலைத்திருக்க வேண்டும்.
Say, Lord, please preserve me in a fervent love for you and fervent love for one another.
ஆண்டவரே, உம்மீது இருக்கக்கூடிய அன்பு மற்றவர் மீது இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த அனலான அன்பிலே என்னை பாதுகாத்துக் கொள்ளும்.
Then I want to tell you one final thing.
ஒரு கடைசி காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
It's a very exciting word for me.
எனக்கு மிகவும் பரவசம் அடையக்கூடிய ஒரு வசனம்.
I don't know whether you have seriously understood verse 14.
14 வசனத்தை நீங்கள் சீரிய முறையிலே விளங்கிக் கொண்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை.
Meditate on it slowly.
நீங்கள் மெதுவாக இதை தியானியுங்கள்.
When I first read it many years ago, I never understood it.
அநேக ஆண்டுகள் முன்பதாக முதலாவது வாசித்த பொழுது நான் இதை விளங்கிக் கொள்ளவில்லை.
I took it lightly.
நான் அதை எளிதாக எடுத்துக்கொண்டேன்.
But now I understand it, verse 14.
ஆனால் இப்பொழுது 14 வசனத்தை நான் விளங்கிக் கொள்கிறேன்.
This gospel of the kingdom will be preached in the whole world as a testimony to the nations and then the end will come.
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும்.
The gospel is described in many ways.
சுவிசேஷம் பல விதங்களிலே விவரிக்கப்படுகிறது.
Paul talks about the gospel of the grace of God.
தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று பவுல் பேசுகிறார்.
But this is not that he's speaking about Jesus said of the gospel of the kingdom.
ஆனால் இயேசு அதை குறித்து இங்கே பேசவில்லை. இது வந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்.
There is a gospel of the forgiveness of sins.
பாவம் மன்னிப்பு குறித்ததன ஒரு சுவிசேஷம் உண்டு.
There is a gospel of the grace of God that enables us to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்த இதனுடைய கிருபையை குறித்த சுவிசேஷம் உண்டு.
What is this gospel of the kingdom?
இங்கே சொல்லப்பட்ட அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்றால் என்ன?
You know Jesus said we must seek the kingdom of God first.
நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
What is this gospel of the kingdom of God?
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்றால் என்ன?
Yeah, we don't have to ask anybody, we just turn to Romans 14 and verse 17.
நாம் யாரையும் கேட்க தேவையில்லை. ரோமர் 14:17 நாம் திருப்ப வேண்டும்.
The Bible, the Holy Spirit gives us a definition of the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதமானது ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
In my younger days when I heard seek the kingdom of God first, I thought it meant I must preach on the streets and go around preaching the gospel.
என்னுடைய இளமை நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொன்னால் நான் தெருவில் நின்று பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
Because I never had a spiritual father to teach me the meaning of these things.
என்னுடைய அர்த்தத்தை போதிப்பதற்குரிய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இல்லாதிருந்தார்.
But God showed me.
ஆனால் தேவன் அதை காண்பித்தார்.
Seeking the kingdom of God does not mean you got to go to Rajasthan and preach the gospel there.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொன்னால் ராஜஸ்தானுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதல்ல.
No.
இல்லை.
Because the kingdom of God, verse 17, is righteousness, peace and joy in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யமானது ரோமர் 14:17 வாசிக்கிறது போல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது.
So when Jesus said seek the kingdom of God first in your life,
அவர் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வாழ்க்கையில தேடு என்று சொல்லும் பொழுது,
does not mean going as a missionary or preaching.
ஒரு அருட்பணியாளராகவோ அல்லது பிரசங்கிப்பதற்கோ போவது என்பது அர்த்தம் அல்ல.
Because 99% of God's people don't have the ability to preach or to go as missionaries.
என்றால் 99% தினுடைய பிள்ளைகள் மிஷனரியா எப்படி போவது என்பதோ அல்லது பிரசங்கிப்பது என்பதை குறித்து அறியவில்லை.
But they can seek the kingdom of God.
ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியும்.
Wow.
எப்படி?
They seek for righteousness through the Holy Spirit.
பரிசுத்தாவின் மூலமாக நீதியை தேடுகிறார்கள்.
Not external righteousness.
வெளியரங்கமான நீதி அல்ல.
Righteousness inside that the Holy Spirit brings.
பரிசுத்தாவியானவர் கொண்டு வரக்கூடிய உள்ளான நீதி.
They seek peace inside.
அவர் சமாதானத்தை தேடுகிறார்கள்.
Through the Holy Spirit.
பரிசுத்தாவியின் மூலமாக.
Peace with God, peace inside and peace with other people.
தேவனோடு உள்ள சமாதானம், தங்களுக்குள்ளே உள்ள சமாதானம், மற்ற மக்களோடு உள்ள சமாதானம்.
And they seek for joy.
அதே சமயத்தில் சந்தோஷத்தையும் தேடுகிறார்கள்.
Joy in the heart all the time.
எப்பொழுதுமே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம்.
That doesn't mean smiling all the time.
எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பது என்ற அர்த்தம் அல்ல.
Go through trials and difficulties, but there's joy in the heart all the time.
உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்குள்ளாக போய் கொண்டிருந்தாலும் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும்.
So the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit.
ஆகவே தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது.
And that's what we must seek with all our hearts.
இதைத்தான் நாம் முழு இருதயத்தோடு கூட தேட வேண்டும்.
That we must seek that first.
நாம் இதை முதலாவது தேட வேண்டும்.
And when we seek that kingdom first, Jesus said all your earthly needs will be provided to you.
இந்த ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் தேடும் பொழுது பூமிக்குரிய சகல தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று சொல்கிறார்.
I have experienced that for more than 50 years.
50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நான் இதை அனுபவித்திருக்கிறேன்.
So what does it mean the gospel, this gospel of the kingdom will be preached everywhere?
ஆகவே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்?
And then the end will come.
அப்பொழுது முடிவு வரும்.
Matthew 24:14.
மத்தேயு 24:14.
See, the gospel of forgiveness of sins has been preached in many, many places for many, many years.
பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் பல பல இடங்களிலே பல பல ஆண்டுகளாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது.
But the gospel that says that you can live a righteous life through the power of the Holy Spirit.
ஆனால் பரிசுத்த ஆவியாலே நீங்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற சுவிசேஷம்.
That you can overcome sin and come to righteousness through the Holy Spirit in every area of your life.
பாவத்தை மேற்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியிலேயும் நீதிக்குள்ளாய் வர முடியும் என்கிற சுவிசேஷம்.
How much is that being preached in churches today?
இன்றைக்கு சபைகளில் எவ்வளவு தூரம் இது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது?
Outside of CFC, where have you heard that being preached?
CFCக்கு வெளியே எங்கே பிரசங்கிக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்?
But you can overcome sin.
பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
That when you are under grace, sin will not rule over you.
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
That you can be filled with the Holy Spirit to live an overcoming life.
நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்.
That you can be righteous not only on the outside but inside.
வெளியே மட்டுமல்ல உள்ளேயும் நீதியா இருக்க முடியும்.
And secondly, peace.
இரண்டாவது சமாதானம்.
That you can have perfect peace in your conscience.
உங்களுடைய மனசாட்சியிலே பூர்ணமான சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்க முடியும்.
Perfect peace with God.
தேவனோடு பூர்ண சமாதானம்.
And have an attitude of peace towards everybody, even if they don't want to have peace with you.
மற்றவங்களோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும் என்று விரும்பாவிட்டாலும் நீங்கள் அவங்களோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும்.
Through the Holy Spirit's power.
பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் மூலமாக.
What is that? Righteousness, peace. The third is joy.
நீதி, சமாதானம். மூன்றாவது சந்தோஷம்.
Joy in the heart all the time.
எல்லா நேரங்களிலேயும்.
Rejoice always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்.
This gospel that you can rejoice always.
நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் என்கிற இந்த சுவிசேஷம்.
Not in our circumstances but in the Lord.
நம்முடைய சூழ்நிலையில் உள்ள சந்தோஷம் அல்ல, தேவனிலே உள்ள சந்தோஷம்.
Because he never changes.
ஏனென்றால் அவர் மாறுவதில்லை.
This gospel.
இந்த சுவிசேஷம்.
That you can always live a righteous life.
எப்பொழுதுமே ஒரு நீதி வாழ்க்கை வாழ முடியும்.
And always be at peace.
எப்பொழுதுமே சமாதானத்தில் இருக்க முடியும்.
Always enjoy by being filled with the Holy Spirit.
எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே சந்தோஷத்தில் இருக்க முடியும்.
This gospel.
இந்த சுவிசேஷம்.
Do you know that it is now being preached in all the nations?
இது இப்பொழுது எல்லா தேசங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
I'm sure there are many people doing, there must be some people doing it in many places, I don't know.
பல இடங்களிலே பலர் இதை செய்து கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது.
But I know that we are reaching at least 180 nations through our YouTube messages.
நம்முடைய YouTube செய்திகள் மூலமாக 150 நாடுகளுக்கு இந்த செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது.
That is almost the whole world.
அது கிட்டத்தட்ட முழு உலகம் என்று சொல்லலாம்.
What are we preaching?
நாம் என்ன பிரசங்கிக்கிறோம்?
Not forgiveness of sins.
பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் அல்ல.
Yes, but more than that.
ஆம், அதும் பிரசங்கிக்கிறோம், அதை காட்டிலும் அதிகமாக.
We are preaching we can live a righteous life in the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஒரு நீதியான வாழ்க்கை வாழ முடியும்.
We can have peace with God and peace in our heart all the time without anxiety and fear.
எந்த ஒரு கலக்கமும் பயமும் இல்லாதபடி தேவனோடும் மனுஷனோடும் சமானமாக இருக்க முடியும்.
And we can have joy in our heart without grumbling and complaining all the time we can live.
எல்லா நேரங்களிலும் குறை சொல்லுதல் முறுமுறுப்பில் இல்லாதபடி ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருக்க முடியும்.
That is a good news.
இது நல்ல செய்தி.
Isn't it a good news if there's no grumbling or complaining or anxiety in your home?
உங்களுடைய குடும்பத்திலே குறை சொல்லுதல் இல்லை, முறுமுறுப்பு இல்லை, ஒரு கலக்கம் இல்லை, இது நல்ல செய்தி இல்லையா?
Where did you hear that before you came to CFC?
CFC க்கு வருவதற்கு முன்பதாக வேறு எங்கே அந்த செய்தியை கேட்டீர்கள்?
This is the gospel that is being preached now in many many parts of the world.
இதுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் பல பாகங்களிலே பிரசங்கப்பட்டு வருகிறது.
That is why I encourage you to share this with other people whom you know.
ஆகவே தான் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களிடையும் இதை பகிர்ந்து கொள்ள முடியா நான் கேட்கிறேன்.
Buy a book.
ஒரு புத்தகத்தை கொடுப்பது மூலமாக.
A book that teaches this and pass it on to others.
இந்த சத்தியங்களை போதிக்கக்கூடிய புத்தகத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள்.
That is one way of giving our money to God.
தேவனுக்கு பணத்தை நாம் கொடுப்பது இது ஒரு வழி.
You don't have to put your money always in the offering box. Instead of that, you can buy a book and give it to a friend.
நீங்கள் எல்லா நேரத்திலுமே காணிக்கை பையிலே பையே பணத்தை போட வேண்டும் என்று தேவையில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு புத்தகத்தை வாங்கி நண்பருக்கு கொடுக்கலாம்.
What a blessing we can pass this gospel of the kingdom to many many people.
இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நாம் எத்தனையோ மக்களுக்கு நாம் கொடுக்க முடியுமே, அது எவ்வளவு ஆசீர்வாதம்.
It will be preached in every nation and then the end will come.
ஒவ்வொரு இந்த சுவிசேஷமானது ஒவ்வொரு ராஜ்யத்திலும் பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.
So I believe God has raised up this message to be preached now because we are very close to the end of time.
நாம் காலத்தின் கடைசியிலே வந்திருக்கிறபடினாலே இந்த சுவிசேஷம் பல இடங்களுக்கு பிரசங்க முடியாது தேவன் அனுமதித்திருக்கிறார்.
100 years ago it was not being preached in many places.
100 ஆண்டுகள் முன்பதாக பல இடங்களிலே பிரசங்கப்படவில்லை.
But now it is going all over.
ஆனால் இப்பொழுது உலகம் முழுதுமாய் போய்க்கொண்டிருக்கிறது.
And even though there's a pandemic with Zoom, it is going even to more places than when there was no COVID-19.
இந்த COVID-19 என்கிற தொற்று வியாதி இல்லாதிருக்கும் பொழுதை காட்டிலும் இப்பொழுது பல இடங்களுக்கு இந்த செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
We are ready for the coming of Christ.
நாம் கிருஷ்ணனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம்.
God bless you all my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
You may think, how will I live this life?
இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்கலாம்.
Here's a promise for you from 1 Thessalonians chapter 5.
1 தெசலோனிக்கர் 5 அதிகாரத்திலே உங்களுக்கு என்ற ஒரு வாக்குத்தத்தம்.
This is not a command, it's a promise.
இது ஒரு கட்டளை அல்ல, ஒரு வாக்குத்தத்தம்.
Verse 23, 1 Thessalonians 5:23.
1 தெசலோனிக்கர் 5:23.
Here is a promise.
இங்கே உள்ள ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள்.
God of peace himself.
சமாதானத்தின் தேவன் தாமே.
will do something for you.
உங்களுக்கு ஒன்றை செய்வார்.
He will make you holy in spirit, soul and body so that you'll be without blame when Christ comes again.
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக.
He will do it.
அவர் அதை செய்வார்.
And he repeats it in verse 24. The one who has called you is faithful and he will definitely bring it to pass.
அது திருப்பியும் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
So remember this promise in 1 Thessalonians 5:23 and 24.
ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
High standard that you heard just now in this message.
இந்த செய்தியை எப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள்?
Say, Lord, I cannot attain to this.
ஆண்டவரே, என்னாலே அதை அடைய முடியாது.
But do this work in me through the Holy Spirit.
ஆனால் ஆண்டவரே, இந்த கிரியை பரிசுத்த ஆவியான மூலமாய் என்னிடத்தில் செய்யும்.
You make me holy.
நீர் என்னை பரிசுத்தமாக்க மாட்டவரே.
It says you are faithful and you will do it.
நீர் உண்மையுள்ளவர், நீர் அப்படி செய்வீர் என்று வாசிக்கிறோம்.
I trust you.
ஆண்டவரே, நான் நம்புகிறேன்.
Like the branch that can do nothing without the tree, I lean upon you 100%.
ஆண்டவரே, மரம் இல்லாமல் அந்த கிளை ஒன்றுமே செய்ய முடியாது போல ஆண்டவரே, நான் உண்மையே நான் நூறுக்கு நூறு சார்ந்து கொள்கிறேன்.
Praise the Lord.
கர்த்தரே ஸ்தோத்திரம்.
Let us bow in prayer.
நாம் ஜெபத்திலே தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Please help us to remember what we have heard.
நாங்கள் கேட்டவளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
And more than that, we have faith that you will do this in us.
அதே காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரே இவைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்கிற விசுவாசத்தை தாரும்.
We thank you in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen. Amen.